الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا مولانا محمد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد صلى الله عليه وآله وأزواجه وذرياته وأصحابه وأهل بيته أجمعين وأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله إن التقوى رأس الأمور واتقوا الله سرا وعلانية أما بعد فقد قال الله تبارك وتعالى في قرآنه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم من قتل نفسا بغير نفس أو فساد في الأرض فكأنما قتل الناس جميعا ومن أحياها فكأنما أحيا الناس جميعا صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحامدين والحمد لله رب العالمين அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்பாளன் அல்லாஹ்வின் உயரிய பெயரை கூறேண்டிய ஹுத்பா பிரசங்கத்தை ஆரம்ப செய்கிறேன். சலாத்தும் சலாமும் எம் உயிரிலும் மேலான ஹலரத்து நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்கள் மீது சொன்னதன் பின்னால் அன்னாருடைய அடிச்சுவடுகளை அணுவளவும் பிசகாத தமது வாழ்விலை பின்பற்றி வெற்றிகளை கண்ட அருமை சஹாபாக்கள் சாபிஊன்கள் சபவு சாபிஈன்கள் நல்லடியார்களான முஸ்லீமான ஆண்கள் பெண்கள் யாவரும் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமா. அல்லாஹினுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ் விரும்பக்கூடிய இடமாகிய அல்லாஹுவினுடைய வீட்டிலே நிரகாலத்தில் வந்திருக்கக்கூடிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவை எல்லா சந்தர்ப்பங்களிலும் பயந்து தக்வாவோடு வாழ்ந்து கொள்ளுமாறும் அடியினருக்கும் அப்பால் உங்களுக்கும் அல்லாஹுவின் கட்டளையை வசியத்தை எட்டி வைக்கிறேன். எனவே எல்லா சந்தர்ப்பங்களிலும் அந்த அல்லாஹுவை பயந்து நடக்கக்கூடிய கூட்டத்திலே அல்லாஹ் அனைவரையும் கபூல் செய்து கொள்வானாக. அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா எங்களுக்கு புனிதமான ஒரு மார்க்கத்தை தந்திருக்கிறான். அந்த மார்க்கத்திலே எல்லா விவகாரங்களுக்கும் தெளிவான வழிகாட்டல் சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். அந்த வகையிலே ஒரு முஸ்லிம் பாதையிலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும், பொதுவாக இருக்கக்கூடிய அந்த பாதையை ஒரு முஸ்லிம் எப்படி பயன்படுத்த வேண்டும், அவன் ஒரு பயணியாக இருக்கலாம் அல்லது அவன் ஒரு பாதசாரியாக இருக்கலாம் அல்லது அவன் வாகனத்திலே பயணம் செய்யக்கூடிய ஒருவராக அந்த பாதையை கடந்து செல்லலாம். அப்படிப்பட்ட நிலைமைகளிலே அவர்கள் அந்த பாதையை எப்படி பயன்படுத்த வேண்டும், இஸ்லாம் என்ன வழிகாட்டலை சொல்லி தந்திருக்கிறது போன்ற விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் இன்று நாளுக்கு நாள் வீதி விபத்துக்கள் அதிகமாகிக் கொண்டு செல்வதை நாம் பார்க்கின்றோம். இன்று வருகின்ற வழியிலும் கூட வாகன நெரிசல் ஏற்பட்டு தாமதத்துக்கு காரணம் கொஞ்சம் கடந்து சென்றதற்கு பின்னால் பார்த்தால் பாரிய ஒரு விபத்து. அந்த விபத்தை பார்க்கின்ற போது சுமாராக ஒருவர் அல்லது இருவர் இறந்திருக்கலாம் என்று எண்ண தூண்டுகின்ற அளவுக்கு ஒவ்வொரு நாளும் வீதி விபத்துக்கள் கூடிக்கொண்டே செல்கின்றன. 2014 இந்த நாட்டிலே வீதி விபத்துக்களால் இறந்தவர்கள் 2404 பேர். 2015 ஆண்டு நாட்டிலே வீதி விபத்துக்களால் இறந்தவர்கள் 2722 பேர். அதே போன்று 2016 ஆண்டு அந்த சராசரி வீணாசாரங்கள் அதிகரித்து 3003 பேர் வீதி விபத்துக்களால் இறந்திருக்கிறார்கள். அதே போன்று 2017 ஆண்டு 3101 பேர் வீதி விபத்துக்களால் இறந்திருக்கிறார்கள். 4 ஏற்படக்கூடிய 10 மேற்பட்ட வீதி விபத்துக்களால் சராசரியாக ஒவ்வொரு நாளும் 6-7 பேர் இறந்து வருகிறார்கள். 6-7 பேர் பலியாகின்றார்கள் என்ற ஒரு அறிக்கையை சுகாதார அமைச்சு அண்மையிலே வெளியிட்டது. அன்பானவர்களே, எனவே ஒரு முஸ்லிம் பாதையை எப்படி பயன்படுத்த வேண்டும்? நாம் பாதையிலே நடந்து செல்கின்ற போது ஒரு பாதசாரியாக இருந்தால் அந்த பாதசாரி எப்படி அந்த பாதையை பயன்படுத்த வேண்டும்? நாம் ஒரு பயணம் செல்கின்றோம், ஒரு சாரதியாக வாகனத்தை ஓட்டிச் செல்கின்றோம், அப்படிப்பட்ட நிலைமையில் அந்த பாதையை எப்படி நாம் பயன்படுத்த வேண்டும்? அதற்கு முன்னதாக இந்த பயணம் ஆரம்ப காலத்தில் எப்படி இருந்தது என்ற விடயத்தை தெளிவுபடுத்திவிட்டு பின்னால் தலைப்புக்குள் நுழைந்தால் பொருத்தமாக இருக்கும் நினைக்கிறேன். ஆரம்ப காலங்களிலே பயணங்கள் எல்லாம் மிகவும் கஷ்டமாக இருந்தது. ஆரம்ப காலங்களிலே ஒட்டகம், குதிரை, கழுதை போன்றவைகளை பயணங்களுக்கு பயன்படுத்தினார்கள். சில சாபியினுடைய வரலாறுகளை பார்க்கின்ற போது ஹஜ்ஜுடைய கடமைக்காக வேண்டி 6 பயணம் செல்லக்கூடிய அளவுக்கு சாபியினுடைய வரலாறுகளை நாம் படித்திருக்கிறோம். ஒரு ஹஜ்ஜுடைய கடமைக்காக வேண்டி 6 பயணங்களிலே கழிக்கக்கூடியவர்களாக அன்று வாழ்ந்தவர்கள் இருந்தார்கள். ஆனால் இன்று ஒரு நிமிடத்தில் பல மைல்களை கடக்கக்கூடிய அளவு எரிபொருளில் இயங்கக்கூடிய வாகனங்கள் இன்று எங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிஅமத்தாக வழங்கியிருக்கிறான். அண்மை காலங்களில் கூட நாங்கள் எங்களுடைய கண்களால் கூட பார்த்திருப்போம் மாட்டு வண்டிகளை பயன்படுத்திய செய்திகளை. திருமண பந்தத்தில் இணையக்கூடிய கணவனையும் மனைவியும் அழைத்துச் செல்வதற்காக மாட்டு வண்டியை பயன்படுத்தினார்கள். அந்த அளவு அந்த காலத்திலே வாழ்ந்தவர்கள் பயணங்களில் அதிக கஷ்டப்பட்டார்கள். ஆனால் இன்று அது மாறி காலப்போக்கிலே இன்று வாகனங்கள் அதிகரித்து பாதைகள் குறைவாக இருந்தாலும் பாதைகள் அதிகரிக்கப்படுகிறது என்றாலும் வீதி விபத்து கூடிக்கொண்டிருக்கிறது. 20-30 வருடங்களுக்கு முன்னால் இந்த நாட்டை நாம் எடுத்துக்கொண்டால் வாகனங்களோ குறைவான வாகனங்கள், பாதைகளும் சாதாரணமான பாதைகள், ஆனால் வீதி விபத்துக்கள் இடம்பெறவில்லை. இன்று வாகனங்கள் அதிகரித்திருக்கிறது. இந்த நாட்டிலே வீதி விபத்து ஏற்படுவதற்கு பிரதான காரணங்களே ஒன்று, இருக்கின்ற பாதைகளை விடவும் வாகனங்கள் அதிகம் என்பது ஒரு காரணம். அது கிராமப்புறங்களில் அல்ல, அது நகரப்புறங்களுக்கு அது சாத்தியப்படும். கண்டி நகரமாக இருக்கலாம், அல்லது கொழும்பு நகரமாக இருக்கலாம், அல்லது புத்தள நகரமாக இருக்கலாம், அது இன்னொரு என்ன பெரிய பெரிய நகரங்களாக இருக்கலாம், அந்த நகரப்புறங்களில் அது சாத்தியப்படலாம். ஆனால் கிராமப்புறங்களில் நடக்கின்ற வீதி விபத்துக்களை பார்க்கின்ற போது அதற்கு அந்த காரணத்தை நாம் சொல்ல முடியாது. எனவே போக்குவரத்து சபையினால் ஒரு சட்டக்கோவையை எங்களுக்கு தரலாம். அந்த சட்டக்கோவையை நாங்கள் படித்து அதன் பிரகாரம் ஒரு பரீட்சையிலே தோற்றி நாங்கள் சித்தி அடைந்ததுக்கு பின்னால், செயல்முறை பரீட்சையிலும் நாங்கள் வாகனத்தை ஓட்டினதுக்கு பின்னாலும் எங்களுக்கு ஒரு அந்த அனுமதி பத்திரத்தை லைசனை எங்களுக்கு வழங்கலாம். நாம் எல்லோரும் உள்ளத்திலே ஆழமாக வைக்க வேண்டும், சட்ட கோவைகளால் மாத்திரம் வீதி விபத்தை தடுக்க முடியாது. சட்ட கோவைகளால் மாத்திரம் நாளாந்தம் வீதி விபத்தால் இறக்கக்கூடிய மக்களுகளை நிறுத்த முடியாது. ஒவ்வொருவரும் தத்தமது பொறுப்பை உணர வேண்டும். நான் ஒரு பாதசாரியாக இருக்கிறேன், பாதை எப்படி பயன்படுத்த வேண்டும்? நான் ஒரு பயணியாக இருக்கிறேன், பயணம் முடிகின்ற வரைக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய இந்த பாதை எப்படி பயன்படுத்த வேண்டும்? நான் ஒரு சாரதியாக பயணம் செய்கிறேன், சாரதியாக பயணம் செய்கின்ற நான் இந்த பாதையை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று ஒவ்வொருவரும் உணர்ந்துதான் அந்த பயணத்தை ஆரம்பிக்க வேண்டும். எனவே ஒவ்வொருவரும் தத்தமது பொறுப்பை உணராத வரையிலே வீதி விபத்துக்களை தடுக்க முடியாது. ஊரிலே ஒரு நிர்வாகம் இருக்கும், அழகான முறையிலே அந்த ஊரை எடுத்துச் செல்வதற்காக பொருளாதார பணிகள், கல்வி பணிகள், கலாச்சார பணிகள், இன்னொரு என்ன பணிகளை உயர்த்துவதற்காக நிர்வாக சபை செய்யப்படலாம். நிர்வாகம் தான் வேண்டும் எங்களை திருத்துவதற்காக, அப்படி அல்ல. போலீஸ் தான் வேண்டும் எங்களை திருத்துவதற்காக, அப்படி அல்ல. போலீஸ்கள் இல்லாத எத்தனையோ ஊர்கள், நல்ல ஊர்களை பார்க்கிறோம், கள்ளர்கள் இல்லாத, திருடர்கள் நடமாட்டம் இல்லாத நல்ல எத்தனையோ ஊர்களை பார்க்கிறோம். நிர்வாகத்தினுடைய செயற்பாடு பெரிய அளவு விசாரமாக இல்லாத நல்ல எத்தனையோ முன்மாதிரியான ஊர்களை நாம் பார்க்கிறோம். எனவே எதை சொல்ல வருகிறேன் என்றால், சட்டக்கோவைகளால் மாத்திரம் வீதிபத்தை தடுக்க முடியாது. ஒவ்வொருவரும் தத்தமது பொறுப்பை உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே இன்று எந்த அளவு அந்த பயணத்தில் அல்லாஹ் தந்திருக்கின்ற வாகன விசாலம் பெருகியிருக்கிறது என்றால், ஒவ்வொருடைய வீட்டிலும் ஒரு வாகனம் இருக்கின்ற அளவுக்கு அல்லாஹ் எங்களுக்கு பயணத்தை இலேசாக்கி தந்திருக்கிறார். நாம் விரும்பிய விரும்பாமலோ பயணம் செல்ல வேண்டிய இக்கட்டான ஒரு காலகட்டத்திலே வாழுகிறோம். எங்களுக்கு பயணம் செல்ல முடியாது, நாங்கள் வீட்டிலே இருப்போம் என்றால் அது சாத்தியப்படாது. நாம் விரும்பிய விரும்பாமலோ பயணம் செல்ல வேண்டிய நிலைமையில் தள்ளப்படுகிறோம். உதாரணமாக ஒரு நோயாளியை பார்ப்பதற்காக கொழும்புக்கு செல்ல வேண்டிய பயணம், அல்லது உறவுகளை தரிசிப்பதற்காக இன்னொரு ஊருக்கு போக வேண்டிய பயணம், இப்படி ஏதோ ஒரு வகையிலே பயணங்களோடு நாம் சம்பந்தப்பட்டவர்களாக வாழுகின்றோம். எனவே கண்ணியமானவர்களே, நாம் ஒரு பகுதியை குடும்பத்தோடு கழிப்பதை போல, நாம் ஒரு பகுதியை தொழிற்றோடு கழிப்பதை போல, இன்னும் ஒரு பெரிய பகுதியை நாம் சவனங்களிலே கழிக்கின்றோம், பயணங்களிலே கழித்துக் கொண்டிருக்கிறோம். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அப்படித்தான், தங்களுடைய மனைவிகளுக்கு, தங்களுடைய மனைவிமார்களுக்கு ஒரு பகுதியை கொடுத்ததை போல, அதே போன்று தங்களுடைய பிள்ளைகளுக்கு காலத்திலே அரைவாசியை கொடுத்ததை போல, தன்னுடைய உம்மத்துக்கு முழு காலத்தையும் கொடுத்ததை போல, இன்னும் சில பகுதிகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணங்களிலே கழித்திருக்கிறார்கள். சில பயணங்கள் ஒரு நாள், இரண்டு நாள், சில பயணங்கள் வாரங்கள், சில பயணங்கள் மாதம் எடுக்கின்ற அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலே பயணங்களை காணுகின்றோம். இன்று இந்த இடத்துக்கு பயானுக்கு வருவதற்காக புத்தலே இருக்கிறது. இது சுமாராக 4 மனுஷியானங்கள் பயணம் செய்து வந்திருக்கிறேன். மீண்டும் இந்த பொத்துபாய முடித்ததுக்கு பின்னால் 4 மனுஷியானங்கள் கடந்துதான் ஊருக்கு செல்ல வேண்டிய கட்டம். ஏனென்றால் 8 மனுஷியானம் பயணத்திலே ஒரு அறவர் பயானுக்காக, ஒரு அறவர் நிகழ்ச்சிக்காக. கண்ணியமானவர்களே, எனவே எங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய ஒரு பகுதியை நாங்கள் பயணத்திலே கழித்துக் கொண்டிருக்கிறோம். எனவே அந்த பயணங்கள் நன்மைகளால் நிறைந்த பயணமாக மாற வேண்டும் என்பதற்காக வேண்டி பயணங்களை நன்மையால் அலங்கரித்துக் கொள்ள வேண்டும். பயணங்கள் நாளைய மறுமையில் எங்களுடைய மீதானே நன்மை தட்டை கனமாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பாதையை பயன்படுத்தக்கூடியவர்கள், பயணங்களில் இருக்கக்கூடியவர்கள் நடந்து கொள்ளக்கூடிய ஒழுக்கத்தை சொல்வது பொருத்தமாக இருக்கும். கண்ணியமானவர்களே, பயணம் என்று சொன்னால் அதை இரண்டாக பிரிக்கலாம், நல்ல பயணம், கெட்ட பயணம், ஆகுமான பயணம், ஆகாத பயணம், ஷரியத் அனுமதி அளித்த பயணம், ஷரியத் அனுமதி அளிக்காத பாவமான பயணம். ஷரியத் அனுமதி அளித்த பயணம் என்றால், ஒரு மனிதன் ஹஜ் உம்ராவுக்காக வேண்டிய பயணம் போகின்றான், இபாதத்துக்காக, அதுக்கு ஷரியத்திலே முழுக்க முழுக்க அனுமதி இருக்கிறது. ஒரு பிள்ளை படிப்பதற்காக, உயர் படிப்புக்காக பயணம் செல்கின்றார், தாராளமாக அனுமதி இருக்கிறது. நோயாளிகளை பார்ப்பதற்காக, உறவுகளை பார்ப்பதற்காக, சொந்தங்களை தரிசிப்பதற்காக, நண்பர்களை பார்ப்பதற்காக பயணம் போகின்றோம், தாராளமாக அனுமதி இருக்கிறது. பொருளாதாரத்தை தேடிக்கொள்வதற்காக, ஹலாலான உழைப்புக்காக வேண்டி பயணம் போகின்றோம், தாராளமாக அனுமதி இருக்கிறது. தரை மார்க்கமாகவும், கடல் மார்க்கமாகவும், ஆகாயத்தின் மூலமாகவும் பயணம் செய்து உங்களுக்கு தேவைப்பட்ட அல்லாஹ்வுடைய அந்த ரிஸ்க்கை உங்களுக்கு தேடிக்கொள்ள ஷரியத் அனுமதி வழங்கி இருக்கிறது. இத்தகைய பயணங்களுக்கு மார்க்கம் சலுகையும் வழங்கியிருக்கிறது. பரலான நோன்பை ஹலால் செய்து ஏனைய காலங்களிலே நோக்கலாம். அதே போல பரவான தொழுகையை கூட சுருக்கி தொழலாம், சேர்த்து தொழலாம், உட்படுத்தி தொழலாம், பிற்படுத்தி தொழலாம் என்று ஷரியத் அழகான வழிகாட்டலை தந்திருக்கிறது. ஆகுமான பயணங்களுக்காக, எதெல்லாம் ஆகாத கெட்ட பயணங்களாக இருக்கிறதோ அந்த பயணங்களுக்கு ஷரியத்திலே சலுகை கிடையாது. அது எதற்காக வேண்டி? பாவத்துக்காக வேண்டி ஒருவர் பயணம் செய்கிறார், மார்க்கத்திலே அனுமதி கிடையாது. பயணம் செய்கின்ற போது சில வேளை பாவம் நடக்கிறது, அது ஒரு வகையான பாவம். ஆனால் சிலருடைய பயணமே பாவத்துக்காக,
அது ஒரு தலைப்பு. பயணம் செய்கிறார் பாவனத்துக்காக, அவருடைய முழுக்க முழுக்க அந்த பயணம் ஒரு நாள் இரண்டு நாள் அல்லது மாதம் அல்லது வருடமாக இருந்தாலும் அந்த பாவம் அவருடைய கண்ணியமானவர்கள் அந்த பயணம் முடிவு வரைக்கும் அவரோடு பின்னப்பட்டிருக்கிற பாவமாக இருக்கிறது. சில வேளை பயணங்களிலே பாவங்கள் இடம்பெறலாம். பாவங்கள் இடம்பெறாது இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் பின்னால் நான் விரிவுபடுத்துகின்றேன் நண்பானவர்களே. எனவே ஆகமான பயணங்களுக்காக வேண்டிய ஒரு மனிதன் பயணம் செய்யலாம், ஷரியத் அனுமதி வழங்கியிருக்கிறது. சில வேளை நாங்கள் செல்லுகின்ற பயணங்கள் தோல்வியிலே முடிவதை பார்க்கின்றோம். வருமானத்துக்காக வேண்டி நாங்கள் பயணம் செல்கின்றோம், ஆனால் முடிவு நஷ்டத்திலே முடிகிறது. வாழ்வதற்காக அந்த உலகத்திலே நாங்கள் உயிர் வாழ்வதற்காக பயணம் செல்கின்றோம், ஆனால் சில வேளை மரணத்திலே முடிகின்றது. சிரித்து சிரித்து பயணம் போகின்றோம், மாலையாக கொள்ள வீடெல்லாம் அழுகிறது, அந்த ஊரே அழுகுறலாக இருக்கிறது. சந்தோஷமாக பயணம் செல்கின்றோம், மாலையாக கொள்ள அழுகின்றோம், கவலைப்படுகின்றோம். கண்ணியமானவர்களே, எனவே பயணம் இருக்கிறதே சில வேளை தோல்விகளிலே முடியலாம், சில வேளை அது நாபத்திலே முடியலாம். எனவே ஒரு முஸ்லிம் பயணத்தை நல்ல முறையிலே அமைத்துக் கொள்ள வேண்டும். அந்த வகையிலே ஒரு பயணி எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒழுக்கத்தை முதலாவது பார்ப்போம். அடுத்ததாக பாதசாரியுடைய ஒழுக்கத்தை பார்ப்போம். அதுக்கு அடுத்ததாக ஒரு சாரதி எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பார்ப்போம். முதலாவதாக ஒரு பயணி, நாங்கள் பயணம் செல்ல வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டு விட்டதென்றால் அந்த பயணத்தை நாம் எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும்? முதலாவதாக அந்த பயணத்தை நல்ல எண்ணத்தை கொண்டு அந்த பயணம் முழுக்க முழுக்க நன்மையாக ஆகிக் கொள்ளலாம். எந்த நல்ல காரியங்களையும் நல்ல எண்ணங்களை கொண்டு நீயத்தை கொண்டு அதை நன்மையாக மாற்றிக் கொள்ளலாம். ஆகமான பயணத்துக்காக ஒரு பயணம் செல்ல நாங்கள் நாட்டம் கொண்டு விட்டால் நல்ல நீயத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். முதலாவதாக அது இபாதத்தாக மாறிவிடும், அது வணக்கமாக மாறிவிடும். அடுத்ததாக நல்ல சாலிகான தோழமை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். பயணத்தில் இருக்கக்கூடியவர் நல்லவர்களாக இருந்தால் அந்த பயணம் நல்லதாக இருக்கும். நாங்கள் பயணம் செல்கின்ற போது அருவறுப்பானவர்களை, கெட்டவர்களை, பாவம் செய்கின்றவர்களை, விபச்சாரம் செய்கின்றவர்களை, மியூசிக் கேட்கின்றவர்களை பயணத்திலே சேர்த்துக் கொண்டால் அந்த பயணம் பாவங்களால் நிறைந்த பயணமாக இருக்கும். அந்த பயணங்களை முடிவு கிடைத்து விட்டால் அது ஒரு பயங்கர முடிவாக இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் மதுபானம் மறந்துகிறான், மதுபானம் மறந்தக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவனுடைய ஈமான் கலட்டப்படுகிறது. மதுபானம் மறந்தக்கூடிய சந்தர்ப்பத்திலே ஈமான் கலட்டப்படுகிறது, அவன் மூமினாக இல்லை. மதுபானத்தை அருந்திய நிலையில் அந்த சூடு மங்குவதற்கிடையே எங்களுடைய உயிர் பறிக்கப்பட்டு விட்டால் ஈமான் இல்லாமல் எத்தனையோ உயிர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து கொண்டிருக்கிறார்கள். நஊது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் கண்ணியமானவர்களே. எனவே பயணங்கள் நன்மைகளால் நிறைந்திருக்க வேண்டும், சாலிஹான நல்ல தோழமை எடுத்துக் கொள்ள வேண்டும். நிறைய மக்கள் நிறைய இபாதத் செய்வார்கள், ஆனால் செய்த இபாதத்துக்கெல்லாம் பயணங்களிலே துளைத்து விட்டு வருவார்கள். நாவுகளை அடக்கி அடக்கி பாதுகாத்திருப்பார்கள். பயணங்கள் போகின்ற போது மற்றவருடைய குறைகளை பேசி நன்மை எல்லாம் இன்னொரு சமுதாயத்தில் கொடுத்து விட்டு வந்து விடுவார்கள். எனவே கண்ணியமானவர்களே, பயணம் போவதற்கு முன்னதாக சாலிஹான நல்ல தோழமை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இரண்டாவது, அந்த பயண நல்ல முறையை அமைவதற்காக வேண்டி இரண்டு ரகா சுன்னத் தொழுது விட்டு அல்லாஹ்விடத்தில் கையேந்த வேண்டும். யா அல்லாஹ், நான் பயணம் போகின்றேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணங்களை நிறைய துஆ செய்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் பயணம் செல்வதற்கு முன்னால் சில துஆக்களை கேட்பார்கள். யா அல்லாஹ், இடிபாடுகளிலே விழுந்து மௌத்தாகுவதை விட்டும், தண்ணீரிலே மூழ்கி மௌத்தாகுவதை விட்டும், தள்ளாத வயதுகள் வந்து கஷ்டப்படுவதை விட்டும் என்னை பாதுகாப்பாயாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்திருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அப்படி போற பயணங்களிலே சாலிஹான ஒரு மனிதர் திடீரென்று ஒரு வீதி விபத்து ஏற்பட்டு அவருடைய முகத்தையே தேடிக்கொள்ள இயலாத அளவுக்கு அவருடைய ஜனாசா இருப்பதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, பாதுகாப்பு தேட வேண்டிய நீரிலே மூழ்கி மௌத்தாகுவது, கட்டிடங்களுக்கு கீழே விழுந்து மௌத்தாகுவது, இடிபாடுகளை சிக்கி மௌத்தாகுவது, அதே போன்று நெருப்புகளுக்குள்ளே சிக்கி மௌத்தாகுவது, இவைகளை விட்டு பாதுகாப்பு தேடுமாறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள்.
எனவே இதையும் மீறி இப்படி ஒன்று நடந்து விட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் ஷஹீத். அல்லாஹ்விடத்திலே அவர்கள் ஷஹீத் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே அல்லாஹ்விடத்திலே இதற்கு பாதுகாப்பு தேடிக் கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு மரணம் வந்துவிட்டால் இந்த மரணத்தில் இருந்து நான் பாதுகாப்பு தேடுகின்றேன் என்று அல்லாஹ்விடத்திலே நாம் துஆ செய்து கொள்ள வேண்டும். எனவே இரண்டு ரக்கா சுன்னத் தொழுது அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆக்களை இரண்டு வகைப்படுத்தலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட துஆவிலே ஒரு பகுதி நலவுகளை கேட்டிருக்கிறார்கள். யா அல்லாஹ், இல்முன் நாஃபி, பிரயோஜனமான அறிவை தருவாயாக, ஆரோக்கியத்தை தருவாயாக, நல்ல உள்ளத்தை உள்ளத்தை தருவாயாக, உன்னை பயப்படக்கூடிய உள்ளத்தை தருவாயாக, சாலிஹான குடும்பத்தை தருவாயாக, சாலிஹான குழந்தையை தருவாயாக, ஹலாலான உழைப்பை தருவாயாக, இப்படி என்று ஒரு பகுதி நலவுகளை கேட்டிருக்கிறார்கள். இன்னும் ஒரு பகுதி வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தீங்குகளை பாதுகாப்பு தெரிவிக்கிறார்கள். மனிதராக இருக்கலாம், ஜின்னாக இருக்கலாம், அல்லது அதற்கு அப்பாற்பட்ட உயிரினங்களுடைய தீங்களாக இருக்கலாம், அல்லது அவைகளெல்லாம் மீறி சாதாரணமாக இந்த உலக விவகாரங்கள் ஏற்படக்கூடிய தீங்காக இருக்கலாம். அந்த தீங்குகளை விட்டும் நாளைய மறுமையுடைய அதாப், அவருடைய வேதனைகள், தஜ்ஜாலுடைய தீங்குகள், இவைகளை விட்டு சொல்லலாம் பாதுகாப்பு தெரிவிக்கிறார்கள். எனவே பயணங்களில் முதலாவது நலவுகளை கேட்க வேண்டும், இரண்டாவது பயங்கரமான வீதிபத்துக்கள், அதே போன்று பயங்கரமான நோய்கள், பயங்கரமான ஆபத்துக்கள் என்று பாதுகாப்பு தேடி அந்த பயணத்தை நாம் ஆரம்பிக்க வேண்டும். அடுத்ததாக பயணம் செல்வதற்கு முன்னால் நாங்கள் பயண துவாவை ஊதிக்கொள்ள வேண்டும். ஓரிரு நிமிடங்கள், இரண்டு மூன்று நிமிடங்கள் ஓதக்கூடிய துவாவால் பயணம் முடிகின்ற வரைக்கும் அல்லாஹ் எங்களுக்கு பாதுகாப்பை தருகின்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணங்களின் போது ஏராளமான துஆக்களை சொல்லி தந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்று முறை தக்பீர் சொல்லி அதுக்கு பின்னால் சுப்ஹானல்லதி ஸஹ்ஹலனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன், அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக ஃபீ ஸஃபரினா ஹாதல் பிர்ர வத்தக்வா வ மினல் அமலி மா தர்லா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீண்ட துஆவை கேட்டிருக்கிறார்கள். முடியுமா நீண்ட துவாவை ஓதிக்கொள்வது? அப்படி இல்லை என்றால் முடியுமான முக்கியமான வாசகங்களுக்காக ஓதிக்கொள்வது. இன்றைக்கு துரதிருஷ்டவசமான விஷயம் என்னென்றால் பயணங்களில் யாரும் துவா ஓதுவது கிடையாது, ஒரு சிலரை தவிர. ஆனால் வாகனத்திலே பயணத்துடைய டோன் போகும், பயண துவாவுடைய அந்த ஓசை, பயண துவா அதனுடைய சத்தம், ஒரு அமைப்பு ஏதோ ஒரு அமைப்பிலே டோன் வடிவிலோ அல்லது வேற அமைப்பில் அது போகும். வீதி விபத்து ஆனதுக்கு பின்னால் பார்த்தால் வாகனத்துக்கு ஒன்றுமே ஆக இல்லை, வாகனத்துல பயணம் செஞ்சவர்கள் மௌத்தாக இருப்பார்கள். எங்கிருந்து துவா வந்ததோ அதை எல்லாம் பாதுகாத்து இருக்கிறான். யார் துவா ஓத இல்லையோ அவர்களை எல்லாம் அழித்தும் இருக்கிறான். எனவே கண்ணியமானவர்களே, துவாவை ஓதிக்கொள்ளுங்கள், எல்லாம் எங்களுக்கு பாதுகாப்பை தருகிறான். அதே போன்று அடுத்து அந்த பயணம் தொடங்குவதற்கு முன்னதாக ஒரு சதக்கா ஒன்றை கொடுத்து விட்டு பயணத்தை தொடங்க வேண்டும். சதக்கா இருக்குது, மலக்குமாருடைய துவாவை தரக்கூடிய ஒரு இபாதா, கெட்ட மௌத்துகள் வராமல் எங்களை தடுக்கக்கூடிய ஒரு இபாதா. நாங்கள் யாருக்கு சதக்கா கொடுத்து விட்டு போனோமோ அவரும் துவா செய்து கொண்டிருப்பார். கொடுத்த சதக்காவினால் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை எங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறான். விசேடமான மலக்குமாரிகளும் அவர்களுக்கு பாதுகாப்பை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹும்ம அதி முன்ஃபிகன் கலஃபா. யார் ஒரு மனிதன் கொடுக்கின்றானோ, சதக்கா ஒன்றை கொடுத்து விட்டு பயணத்தை தொடங்குறானோ, அவனுக்காக அவன் ஒரு மலக்கு துவா செய்கிறார். யாரெல்லாம் கொடுத்தார்களோ அவர்களுக்கு பிரதிபாரத்தை கொடுப்பாயாக. ஒரு பிள்ளை படிப்பதற்காக போகின்றார், அந்த பிள்ளைக்கு நல்ல படிப்பை கொடுப்பாயாக, மலக்கு துவா செய்கிறார். ஒரு வியாபாரத்துக்காக சின்ன ஒரு சதக்காவை கொடுத்து விட்டு பயணம் போகின்றார், அந்த வியாபாரத்திலே வரக்கு செய்வாயாக, மலக்குடிய துவா. எனவே கண்ணியமானவர்களே, பயணங்களில் சதக்கா கொடுத்து விட்டு பயணத்தை ஆரம்பிக்கின்ற போது நிச்சயமாக அந்த பயணங்கள் வரக்குள்ள பயணங்களாக, பாதுகாப்புள்ள பயணங்களாக, நன்மைகள் நிறைந்த பயணங்களாக அந்த பயணங்கள் ஆகும். நாளைய மறுமையிலே மீதானை கணமாக்கி தரக்கூடிய ஒரு பயணமாக அந்த பயணம் அமையும் என்பதிலே சந்தேகம் கிடையாது. அடுத்ததாக பயணம் போவதற்கு முன்னதாக பயணி பயணத்தை நல்லவர்களிடத்திலே சொல்லிவிட்டு செல்ல வேண்டும்.
இன்றைக்கு சமூகத்தில் எத்தனையோ பிள்ளைகள் தாய் தாப்பனுக்கு தெரியாமல் பயணம் போகின்றார்கள். பிள்ளை இப்போ எங்கே தங்குறான் என்று தகப்பனுக்கு தெரியாத ஒரு காலகட்டத்திலே வாழுகின்றோம். ஏதாவது நடந்ததுக்கு பின்னாலதான் தெரியும் பிள்ளைக்கு இப்படித்தான் நடந்திருக்கிறது என்று. எனவே கண்ணியமானவர்களே, பயணத்தை எங்களுடைய தாய் தாப்பனிடத்திலே சொல்லிவிட்டு போவது, திருமணம் முடித்ததாக இருந்தால் கணவன் போகின்ற போது மனைவி இடத்திலே, பிள்ளைகள் போகின்ற போது பெற்றோரிடத்திலே, அப்படி யாரும் இல்லையா பள்ளி அதரத்திருப்பார்கள் அல்லது நிர்வாகிகள் அல்லது எங்களுக்கு விருப்பமானவர் அவரிடத்திலே பயணத்தை சொல்லி அவர்களுடைய துவாவோடு நாங்கள் போக வேண்டும். அவர்கள் ஒரு துவா செய்வார், பி அமான் இல்லா, சுருக்கமான ஒரு துவா, அல்லாட அமானத்துல அல்லாட பாதுகாப்புல போயிட்டு வாங்க, போற இடத்துல ஈமான இஸ்லாத்து தொலைச்சிடவானாம், ஈமானோடு இஸ்லாத்தோடு போயிட்டு வாருங்கள், அல்லாஹ்வுடைய பாதுகாப்போடு போயிட்டு வாருங்கள் என்று அவர் துவா செய்து அனுப்புவார். அது மாத்திரமல்ல, அந்த பயணி திரும்பி வருகின்ற வரைக்கும் யாரிடத்திலே பயணத்தை சொல்லி துவாவை எடுத்து விட்டு போனார், அவர் துவாவில் இருப்பார். அடுத்ததாக கண்ணியமானவர்களே, பயணங்களை இறையச்சத்தை உள்ளத்திலே பெற்றுக் கொள்ள வேண்டும், இறையச்சத்தை உள்ளத்திலே ஆழமாக பதிய வைக்க வேண்டும். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வந்து கேட்டார், இன்னி உரீது அன் உஸாஃபிர ஃபௌசினி, நாயகமே நான் ஒரு பயணம் போகிறேன், நாயகமே நான் ஒரு ட்ரிப்போ போகிறேன், எனக்கு துவா செய்யுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு எனக்கு ஒரு வசியத்து பண்ணுங்கள், எனக்கு ஒரு பயான் செய்யுங்கள் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அந்த மனிதர் வந்து கேட்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரிய பயான் செய்யவில்லை, சுருக்கமான ஒரு பயான் செய்தார்கள். கால அலைக பி தக்வல்லாஹ், எங்க போனாலும் உன்னுடைய உள்ளத்துல அல்லாஹ்வுடைய பயத்தை வச்சுக்கொள், சுருக்கமான பயான். சஹாபாக்களுக்கு சுருக்கமான பயான் அதிகமான மாற்றம், குறைவான பயான் அதிகமான மாற்றம். ஆனால் இன்றைய உம்மத் அதிகமாக பயான் கேட்கிறார்கள், மாற்றம் குறைவாக இருக்கிறது. பாவங்களிலிருந்து கலண்டரை போன்று விளங்கவில்லை, பாவங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்ததாக விளங்கவில்லை. நிறைய இபாதத் செய்கிறார்கள் ஆனால் பாவம் செய்கின்றார்கள். எனவே கண்ணியமானவர்களே, தொழுது தொழுது வியாபாரம் பண்ணி அதில் போய் சொல்கிறோம் என்றால், தொழுது தொழுது மோசடியை விடவில்லை என்றால் அந்த தொழுகையால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள், யாருடைய தொழுகை பாவத்தை தடுக்கவில்லையோ அது தொழுகை இல்லை. எனவே கண்ணியமானவர்களே, நாங்கள் சொல்லக்கூடிய தொழுகை அந்த ஐபாத பாவத்திலிருந்து எங்களை கலட்ட வேண்டும், தூரமாக்க வேண்டும். அடுத்ததாக கட்டாயமாக எங்களுடைய பயணங்களிலே இறையச்சம் இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா கூட பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்கிறான், நீங்க பயணம் போங்க, பயணம் போகின்ற போது தேவையான கட்டுச்சாதனம் எல்லாம் அடித்துக் கொள்ளுங்க, ஆனா எல்லா கட்டுச்சாதனங்களை விடவும் உங்களுக்கு இருக்க வேண்டிய ஒன்று தக்குவா, இறையச்சம். இறையச்சம் இல்லாம பயணம் போனால் அந்த பயணத்துல பாவம் நடக்கும். இறையச்சம் இல்லாம வியாபாரத்துக்கு போனால் அந்த வியாபாரத்துல ஹராம் கலக்கப்படும். இறையச்சம் இல்லாமல் ஒரு பிள்ளை படிக்க போகிறார் என்றால் அந்த இல்முல இல்முன் நாஃபிய, பிரயோஜனமான அறிவு இல்லாமல் போய்விடும். எனவே கண்ணியமானவர்களே, பிரயோஜனமான இல்மை ஒவ்வொருவருக்கும் கொடுக்க வேண்டும். நாம் எல்லாம் அரபு படிக்க வேண்டும். நாளைய மறுமை நாளே அல்லாஹ் எங்களிடத்திலே கேள்வி கேட்பான் அரபு மொழியில், மன் ரப்புக, உங்களுடைய இறைவன் யாரே, உங்களுடைய நபி யார், உங்களுடைய சகோதரர் அல்லாஹ் நாளை வறுமை எங்களிடத்தை கேள்வி கேட்பான். அதான் சொல்ல வேண்டுமா, அரபு தேவை. இகாமத்து சொல்ல வேண்டுமா, அரபு தேவை. குர்ஆனை படிக்க வேண்டுமா, அரபு தேவை. ஹதீஸை படிக்க வேண்டுமா, அரபு தேவை. ஒரு பிள்ளைக்கு பேர் வைக்க வேண்டுமா, அரபு தேவை. எனவே அரபு மொழிக்கு நாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். வயது போனாலும் பரவாயில்லை, கொஞ்சம் கால நேரத்தை ஒதுக்கி அரபை படித்து குர்ஆனுடைய கருத்துக்களை விளங்க முயற்சிக்க வேண்டும். 20-30 வருடங்களாக சொல்கின்றோம், சூரா ஃபாத்திஹாவுடைய கருத்து தெரியாத சமுதாயமாக நாம் இருக்கிறோம் என்றால் நஷ்டவாளிகள். கண்ணியமானவர்களே, எனவே வாழ்க்கையில் எங்கு சென்றாலும் தக்குவா, இறையச்சம் இருக்க வேண்டும். சூரா ஃபாத்திஹா ஓதுகின்ற போது அந்த தொழுகையிலே ரூஹானிய, அந்த தொழுகையிலே உண்மையான இறையச்சம் எங்களுக்கு வர வேண்டுமாக இருந்தால் சூரா ஃபாத்திஹாவுடைய கருத்து எங்களுடைய உள்ளத்திலே இருக்க வேண்டும். எனவே கண்ணியமானவர்களே, பயணங்களிலே கண்டிப்பாக இறையச்சம் இருக்க வேண்டும். அடுத்ததாக பயணங்களின் போது இபாதத்திலே அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும். அதிலும் குறிப்பாக தொழுகையை போன்ற இபாதத்திலே கவனம் செலுத்த வேண்டும். தொழுகையில கவனம் செலுத்தவில்லையா, கண்ணியமானவர்களே, அந்த பாவத்திலே அந்த பயணங்களிலே பாவங்கள் இடம்பெறும். அல்லாஹு தஆலா பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்கின்றான், இன்னஸ் ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாயி வல் முன்கர். நிச்சயமாக தொழுகை இருக்குதே, அருவறுப்பான விடயங்களையும் வெறுக்கத்தக்க விடயங்களையும் விட்டும் உங்களை தடுக்கிறது, உங்களை காப்பாற்றுகிறது என்று அல்லாஹ் சொல்கின்றான். யாருடைய பயணங்கள்ல தொழுகை இல்லையோ, யார் பயணங்கள் செய்த அந்த பயணங்கள்ல தொழுகையில பேரில் காட்டவில்லையோ, அந்த பயணங்களில் பாவம் நடக்கும், அருவறுப்பானவைகள் நடக்கும் என்பதாக அந்த குர்ஆனுடைய ஆயத்தங்களுக்கு எடுத்து சொல்கிறார். எனவே அன்பானவர்களே, பயணங்களின் போது தொழுகையிலே நாங்கள் பேணுதலாக இருக்க வேண்டும். அடுத்ததாக பயணங்களின் போது ஹலால் ஹராம் பேணிக் கொள்ள வேண்டும். ஹலால் ஹராம் என்பது உணவில் மாத்திரமல்ல, பார்வையிலும் ஹலால் ஹராம் இருக்கிறது, கேள்வியிலும் ஹலால் ஹராம் இருக்கிறது, சிந்தனையிலும் ஹலால் ஹராம் இருக்கிறது, பழகுகின்ற நட்பு, வாழ்கின்ற வாழ்க்கை எல்லாவற்றிலும் ஹலால் ஹராம் இருக்கின்றது, உடுக்கின்ற உடுப்பிலும் ஹலால் ஹராம் இருக்கின்றது. மறைக்க வேண்டிய பகுதி மறைக்கப்பட வேண்டும், மறைக்க வேண்டிய பகுதி திறப்பட்டிருந்தால் அது ஹராம், அது கூடாத ஒன்றாக இருக்கிறது. எனவே கண்ணியமானவர்களே, ஹலால் ஹராம் என்பது வெறுமனே உண்ணுகின்ற உணவில் மாத்திரமல்ல, அடுத்ததாக பயணங்களில் போது யாரும் தேவையில்லாத காரியங்களில் ஈடுபட்டு விடக்கூடாது. ஒரு முஸ்லிமுடைய பண்பாடை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தேவையில்லாத விடயங்களில் அவன் தலையிட மாட்டான். எனவே தேவையில்லாத விவகாரங்களை நாங்கள் தலையிடக்கூடாது பயணங்கள் போனால். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணங்களின் போது அதிகமாக தக்பீர் சொல்லுவார்கள், அதிகமாக தஸ்பீஹ் சொல்லுவார்கள். ஜாபிர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரிலே பதிவாக இருக்குது, குன்னா இதா ஸஇதுனா கப்பரனா வைதா நஸல்னா ஸப்பஹுனா. நாங்கள் பயணங்கள் போய் மலை மேற்று நிலங்களிலே ஏறினால் தக்பீர் சொல்வோம், பள்ளத்தாக்கு ஓடை போன்ற இடங்களிலே இறங்கினால் நாங்கள் தஸ்பீஹ் செய்வோம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி செய்வார்கள் என்பதாக ஜாபிர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள். எனவே கண்ணியமானவர்களே, எத்தனையோ கந்தைகளிலே நாங்கள் ஏறியிருப்போம், எத்தனையோ பள்ளங்களில் இறங்கியிருப்போம், எத்தனை தக்பீர்களை சொல்லி எவ்வளவு நன்மைகளை தெரிவிக்கலாம், எத்தனையோ தஸ்பீஹ்களை செய்து எவ்வளவு நன்மைகளை தெரிவிக்கலாம். தக்பீரை கொண்டு நாங்கள் ஏறுகின்றோம், அல்லாஹ் நீ பெரியவன், அல்லாஹு அக்பர் என்ற தக்பீரோடு நாங்கள் ஏறுகின்றோம். வாகனத்தினூடாக நாங்கள் ஏறுகின்றோம், அந்த வாகனம் பெரிதல்ல, வாகனத்தை ஓட்டக்கூடியவருடைய திறமை அல்ல மேலே ஏறுவது, அது அல்லாஹ் பெரியவன், அல்லாஹ் நான் உங்களை அனுப்பி வைக்கிறான் என்று அல்லாஹ்வை புகழுகின்ற போது, அல்லாஹ்வை பெருமைப்படுத்துகின்ற போது கண்ணியமானவர்களே, அல்லாஹ் எங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கிறான் மாத்திரமல்ல, அல்லாஹ் எங்களுக்கு நன்மையை தருகின்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் ஹதீஸிலே சொன்னதை போன்று அல்லாஹ்வும் பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்கின்றான், யௌமா இதின் துஹத்திசு அஃபாரஹா, நாளை மறுமை நாள்ல பூமி நன்மையெல்லாம் சொல்லும் அல்லாஹ்விடத்திலே. இந்த பூமிக்கு மேலால் என்னென்ன நடந்ததோ எல்லாவற்றையும் பூமி அல்லாஹ்விடத்திலே சொல்லும். அல்லாஹ்வுடைய பூமி அல்லவா, அல்லாஹ்வுடைய வானம் அல்லவா, அல்லாஹ்வுடைய படைப்பல்லவா. எனவே இந்த உலகத்திலே என்ன நடக்கிறதோ அதையெல்லாம் நாளை மறுமை நாளிலே அல்லாஹ்விடத்திலே இந்த பூமி சொல்லும். இந்த பூமி எத்தனையோ முன்னால் வாழ்ந்த சமுதாயங்களுக்கு கொடுக்கப்பட்ட சோதனை அனுபவித்த பூமியில் தான் நாங்களும் வாழுகின்றோம், எத்தனையோ பேரை அழித்த பூமியில் தான் நாங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எத்தனையோ மனிதர்களை சுரிவாங்கிய பூமியில் தான் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது அல்லாஹ்வுடைய பூமி அல்லவா? இந்த பூமி நாளைய மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே எல்லாவற்றையும் சொல்லும். சொல்லுகின்ற போது நாங்கள் எங்கெல்லாம் பயணம் போனோமோ, பயணம் போகின்ற போது நடந்து கொண்ட முறைகள், நோரிலியா பூமிக்கு போய் ஒரு தவறை செஞ்சிருந்தா அந்த பூமி அல்லாஹ்விடத்திலே சொல்லும், இந்த இடத்துக்கு வந்து உன்னை மறந்து ஒரு தவறை செய்து விட்டான். பயணம் போகின்ற போது வளமையாக நாங்கள் சாதாரண குடும்ப பயணங்கள் போகின்ற போது கிராத்தையும் சீதாயும் கேட்கின்றவர்கள், ஒரு விடுமுறை காலங்கள் ஏப்ரலோ அல்லது டிசம்பரிலோ தூர பயணம் போகின்ற போது மியூசிக் கேட்கின்றார்கள், அல்லாஹ் அந்த இடம் நாளைய மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே சொல்லி கொடுத்து விடும். எனவே கண்ணியமானவர்களே, எங்களுடைய பயணங்கள் தஸ்பீஹா நிறைந்திருக்க வேண்டும், தக்பீரா நிறைந்திருக்க வேண்டும், துஆக்களா நிறைந்திருக்க வேண்டும், நன்மைகளா நிறைந்திருக்க வேண்டும். அப்படித்தான் நாளைய மறுமையின் நாளே அது எங்களுடைய மீதானுக்கு வந்து சேரும் என்பதிலே அதாவது எந்த சந்தேகம் கிடையாது. நாங்கள் பயணம் போகின்றோமா? ஒரு இஸ்லாத்தின் தூதுவராக பயணம் போகின்றோம். அப்துல்லா ஒரு பயணம் போகிறார் என்று வைத்துக் கொண்டால் அப்துல்லா செய்யக்கூடிய தவறு அது அப்துல்லாவை மாத்திரம் சாராது. அப்துல்லா எந்த மார்க்கத்தில் இருக்கிறாரோ அந்த மார்க்கத்துக்கும் அது கேவலமாக இருக்கும். அப்துல்லா ஒரு நலவை செய்தால் அப்துல்லாவுடைய மார்க்கத்துக்கும் அது நலவாக இருக்கும். எனவே முஸ்லீம்கள் இன்று எப்படி பார்க்கப்படுகிறார்கள்? தனி நபராக அல்ல, சமூகமாக பார்க்கப்படுகிறார்கள். ஒரு முஸ்லீம் செய்யக்கூடிய தவறு அது முழு முஸ்லீமை சுட்டி காட்டுகின்ற அளவுக்கு, ஒரு முஸ்லீம் செய்யக்கூடிய நலவு முழு முஸ்லீமுக்கு நலவை தேடிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு தான் இன்றைய சமூக முஸ்லீம்களை பார்க்கின்றார்கள். எனவே கண்ணியமானவர்களே, எங்களுடைய நலவுகள் பயணங்களை வெளிப்பட வேண்டும். பயணங்கள் போது அருவறுப்பான காரியங்கள் ஈடுபட்டு வரக்கூடாது. அடுத்ததாக பொதுவான இடங்களிலே மரியாதையான முறையில் நடந்து கொள்ள வேண்டும். கடற்கரை, பொது பூங்காக்கள், பஸ் தரிப்பிடங்கள், மக்கள் ஒன்று கூடும் இடங்கள், நிழல் தருகின்ற இடங்கள், இந்த இடங்களிலே அழுக்கானவைகளை வீசிவிட்டு வரக்கூடாது. சிறுவர்கள் அந்த இடத்திலே மலஜலம் கழிப்பதற்கு விடக்கூடாது. இப்படி அந்த இடங்களை நாங்கள் நாசமாக்கி வந்து விட்டால் நிச்சயமா நாளை மறுமையின் அல்லாஹ் எங்களுக்கு விசாரிப்பார். அதெல்லாம் ஒரு பொது சொத்து, அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது. எனவே பயணங்கள் இந்த ஒழுக்கங்களை பேணிக் கொள்ள வேண்டும். அதே போன்று நாட்டு சட்டத்தை கண்டிப்பாக அனைவரும் மதிக்க வேண்டும். இந்த பொருளை கொண்டு செல்லக்கூடாது என்றால் அந்த பொருளை பயணங்களில் கொண்டு செல்லக்கூடாது. இந்த பாதையா தான் போக வேண்டும், இந்த பாதையா தான் வர வேண்டும் என்றால் அந்தந்த பாதைகளை தான் பயன்படுத்த வேண்டும். அதே போன்று பாதையை இருக்கின்ற அந்த சமிக்கைகள் கோடுகளை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இது ஒரு பயணி கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கமாக இருக்குது. அடுத்ததாக கண்ணியமானவர்கள், ஒரு சாரதி பயணத்தின் போது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை சுருக்கமாக சொல்கின்றேன். ஒரு சாரதியின் பயணம் போகின்ற போது அவரும் சதக்கா கொடுத்து விட்டு அந்த பயணத்தை ஆரம்பிக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு சாரதி எடுத்துக்கொண்டால் சாரதி அமானிதம் உள்ளவர். நாங்கள் நினைக்கிறோம் நிர்வாகம் பொறுப்புக்கு வந்துட்டா அவங்க மாத்திரம் தான் அமானிதம், கணவன் மனைவிக்கு ஒரு பிள்ளை கிடைச்சிட்டா அவங்க அந்த பிள்ளைக்கு அமானிதம் என்று. ஆனா ஒரு சாரதியும் அமானிதம் உள்ளவர் தான். உதாரணமாக ஒரு பிரிவில் ஓட்டுநராக இருந்தால் மூன்று நாலு உயிர்களுக்கு நான் பொறுப்பாக இருக்கிறேன். ஒரு வேன் ஓட்டுநராக இருந்தால் 18-20 பேரை நான் எடுத்துச் செல்கின்றேன், இவர்களுக்கு நான் பொறுப்பாக இருக்கிறேன். ஒரு பேருந்து ஓட்டுநராக இருந்தால் 90-100 பேரை நான் எடுத்துச் செல்கின்றேன். எனவே இவர்களுக்கு பொறுப்பு இருக்கிறேன், பொறுப்பாக இருக்கிறேன் என்பதை, இது ஒரு அமானிதம் என்பதை நான் விளங்கிக் கொள்ள வேண்டும். முதலாவது ஒவ்வொரு சாரதிகளும் பயணத்துக்கு முன்னதாக யோசிக்க வேண்டும். இந்த உலகத்துல, இந்த நாட்டில, அதே போன்ற கிராமத்துல எத்தனையோ சாரதிகள், எத்தனையோ வாகனம் இருக்கின்ற போது என்னுடைய வாகனத்தை பயணத்துக்காக அவர்கள் தெரிவு செய்திருக்கிறார்கள். எனவே என்னை பற்றிய நல்லெண்ணத்தினுடைய உள்ளத்தில் எல்லாம் போட்டிருக்கிறான். அடுத்ததாக நான் நல்லவர், போற பயணிகளை பாவம் செய்யக்கூடியவர்களாக ஆக்க மாட்டேன், போற பயணிகளுடைய அமானிதங்களை பேணிக் கொள்வேன், போற பயணிகளுக்கு இடையூறை ஏற்படுத்த மாட்டேன், போற பயணிகள் கடைசி பயணமாக ஆக்க மாட்டேன் என்ற நம்பிக்கையில தான் எனக்கு இந்த பொறுப்பை தந்திருக்கிறார்கள் என்று ஒவ்வொரு சாரதியும் உணர வேண்டும். ஆனா எனக்கு துரதிருஷ்டவசமாக என்ன நடக்குது என்றால் சாரதிகளாலே பயணிகள் கற்பழிக்கப்படுவதை பார்க்கிறோம், சாரதிகளாலே சில பயணிகளுடைய பொருட்கள் களவாடப்படுவதை பார்க்கிறோம். யாரை நம்பி நாங்கள் ஒப்படைத்தோமோ அவர்களே அந்த பொறுப்புக்கு மோசடி செய்வதை பார்க்கிறோம். ஒரு தோட்டத்திலே வேலியை போட்டிருப்பார்கள் தோட்டத்தின் பாதுகாப்புக்காக, அந்த வேலியே அந்த தோட்டத்தை மேய்ந்தால் அதுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கிறது? எனவே கண்ணியமானவர்களே, யாராவது அப்படி நம்பி எங்களுடைய வாகனத்துக்கு அப்படி ஹயர் சென்னால் அந்த சாரதி அந்த அமானிதத்தை உள்ளத்திலே ஆழமாக சுமந்து பயணத்தை மேற்கொள்ள வேண்டும். அடுத்ததாக பயணம் செய்கின்ற போது அந்த சாரதி நல்ல மனோநிலையோடு பயணம் செய்ய வேண்டும். வேற வேற பிரச்சனைகளை தலையில போட்டுக்கொண்டு பிசினஸ் பண்ணுகிறார், 2-3 செக்குக்கு பணம் போடணும் வீகளை தலையிலே போட்டுக்கொண்டு அவர் பயணம் செல்கின்ற போது நிச்சயமாக அந்த பயணம் நல்ல பயணமாக இருக்காது. அது ஒரு கவலையான பயணமாக அல்லது சங்கடத்தையும் விபத்தை ஏற்படுத்தக்கூடிய பயணமாக இருக்கும். இதை நாங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும். அடுத்ததாக தூக்கத்தோடு வாகனம் செலுத்தக்கூடாது. முடியுமாக இருந்தால் ஒரு உதவி சாரதியை பக்கத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். உதாரணமாக நாங்கள் ஒரு வீதி விபத்துல ஒத்திர இறக்க செய்கிறோம், தவறி ஒருவர் எங்களுடைய விபத்தில் சிக்கி இறந்துட்டார் என்றால் கண்ணியமானவர்களே, பரிசுத்த அல் குர்ஆன் சொல்கின்றது, மா கத்தல நஃப்ஸம் பிகைரி நஃப்ஸின் அவ் ஃபஸாதின் ஃபில் அர்த் ஃபகன்னமா கத்தல அன்நாஸ ஜமீஆ. யார் இந்த உலகத்துல ஒரு மனிதனை கொன்றிருக்கிறார், எந்தவித அநியாயம் இல்லாம சும்மா கொண்டிருக்கிறாரு, அதற்காக வேண்டி ஒருவரை கொல்லலாம், அல்லது ஃபஸாது பண்ணுகிறார் அதற்காக வேண்டி ஒருவரை கொல்லலாம். அது வல்லாம ஒரு மனிதர் இந்த உலகத்தில் இறந்தார் என்றால், கொலை செய்யப்பட்டார் என்றால், அவர் முழு மனிதர்களையும் கொலை செய்ததை போன்று. அதே குர்ஆன் ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வமன் அஹ்யாஹா ஃபகன்னமா அஹ்யன்னாஸ ஜமீஆ. யார் ஒரு மனிதனை வாழ வைக்கிறாரோ அவர் முழு மனிதர்களையும் வாழ வைத்ததை போல. எங்களுடைய வீதி விபத்தால் ஒருவர் இறக்கிறார் என்று வைத்துக் கொண்டால், இறக்கின்ற ஒருவர் ஒரு பணக்காரர் என்று வைத்துக் கொள்வோம், அந்த பணக்காரர் ஒரு மல்டி மில்லியன் வைத்துக் கொள்வோம், அந்த பணக்காரருடைய செலவினால் எத்தனை எசீம்களுடைய வாழ்க்கை தங்கியிருக்கிறது, எத்தனை மதரசாக்களுக்கு அவர் உதவி பண்ணுகின்றார், எத்தனை விதவிகளுக்கு அவர் உதவி பண்ணுகின்றார். எனவே கண்ணியமானவர்களே, இப்படி ஒரு மனிதருடைய இறப்பால் பாரிய விளைவுகள் ஏற்படும். எனவே ஒவ்வொரு சாரதிகளும் நிதானமான முறையில் வாகனத்தை செலுத்த வேண்டும், யோசனையோடு வாகனத்தை செலுத்த வேண்டும், தனி யோசனை வாகனம் செலுத்துகின்ற நல்ல சிந்தனையோடு வாகனத்தை செலுத்த வேண்டும், வேற யோசனைகளை தலையில வைத்துவிட்டு வாகனம் செலுத்தக்கூடாது. அதே போன்று ரேடியோ டிவிகளை பார்த்த நிலையிலே வாகனம் செலுத்துவதை தவிர்க்க வேண்டும். சில வேளை நீங்க தூக்கம் போகக்கூடாது என்பதற்காக இரவு காலங்களை அப்படி செய்யலாம், ஆனால் ஒன்றை நாம் எல்லாம் வழங்கிக் கொள்ள வேண்டும். நாம் எல்லாம் கிராத்தை கேட்கிறோம் என்று வைத்துக் கொண்டால், அந்த கிராத்தின் இனிமையால் சில வேளை நாங்களே எங்களை மறந்து விடுவோம். அதுல சுபவுக்கு தொழிப்பார், இன்னும் கொஞ்சம் தொழிக்க மாட்டாரா என்று நாங்களுக்கு ஆசை வரும். அதே போல ஒரு பயான் போட்டுக் கொண்டிருக்கிறார், நரகத்தை பற்றி ஒரு பயான் போகிறது, நரகத்தின் அகோரங்களை அதற்கு அவர்கள் பயான் செய்து கொண்டிருக்கின்ற போது அதை நாங்கள் போட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறோம், ஒரு சீடியிலோ அல்லது சிப்பிலோ அல்லது வேறு வகையிலே கேட்டுக் கொண்டிருக்கிறோம் என்றால், எங்களே அறியாம எங்களுக்கு ஒரு பயம் நடுங்கிவிடும், கண்ணால் கண்ணீர் போக நாங்கள் நடுங்க ஆரம்பித்து விடுவோம். எங்களுடைய பயணம் சில வேளை அது கடைசி பயணமாக அமைந்துவிடும். அதனால் பயணங்களிலே அவைகளை தவிர்த்து கொள்வது மிகவும் ஏற்றமாக இருக்கிறது. அதே போன்று சிலர் ஹேண்ட் செட்டை காதலை அடித்த வண்ணம் பயணம் போவார்கள். சில சாரதிகள் சில வேளை அப்படி செல்கின்ற போது பின்னால் ஏதாவது ஒன்று சமிக்கை உங்களுக்கு சைக்கிளை தந்தால் அது உங்களுக்கு விளங்காமல் போகலாம், அல்லது வேறு வாகனங்கள் அடிக்கக்கூடிய அந்த ஹோன்கள் உங்களுடைய காதுக்கு எட்டாமல் போகலாம். எனவே இந்த முறைகளை கண்டிப்பாக பேணிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக இறுதியாக ஒரு விடயத்தை நினைவுபடுத்திவிட்டு ஹுத்பாவை நிறைவு கொண்டு வருகின்றேன். சுருக்கமாக சொல்கின்றேன், பாரதிகள் சாரதிகள் பயணம் செல்கின்ற போது பாதுகாப்பான முறையில் குறைந்த வேகத்தில் வாகனத்தை செலுத்த வேண்டும், பாதுகாப்பான வாகனத்தை செலுத்த வேண்டும், பாதுகாப்பான தெருவில் வாகனத்தை செலுத்த வேண்டும், பாதுகாப்பான முறையில் நாட்டு சட்டத்தை மதித்து வாகனத்தை செலுத்த வேண்டும். இது சாரதிகள் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கமா இருக்கு. ஒரு நிமிடம் அவசரப்பட்டு நாங்க போனா சில வேளை பல உயிர்களை இழக்க வேண்டி ஏற்படும், ஒரு நிமிடம் தாமதித்தால் பல உயிர்களை காப்பாற்ற வேண்டிய நிலைமை ஏற்படும். எனவே பயணங்களின் போது இந்த ஒழுக்கங்களை சாரதிகள் பேணிக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பாதசாரிகள், பாதையில அங்கால இங்காலம் நடந்து மாறக்கூடியவர்கள் பேணக்கூடிய ஒழுக்கத்தை விரிவாக சொல்ல முடியாது, சுருக்கமாக சொல்கின்றேன். பாதசாரிகள் கடைபிடிக்கக்கூடிய ஒழுக்கங்கள்ல முதலாவது வலது பக்கமாக வீதியில் செல்ல வேண்டும், வீதியில வலது பக்கமாக செல்ல வேண்டும், நடு வீதியில் பயணம் செல்வதை தவிர்க்க வேண்டும், நடு வீதியினால பயணம் போகக்கூடாது. அதே போன்று பாதையில் விளையாடுவதை முற்றாக தவிர்க்க வேண்டும், பாதையில் விளையாடுவதை முற்றாக தவிர்க்க வேண்டும். அதே போன்று பாதை விட்டு பாதை மாறும் போது ஒதுக்கப்பட்ட இடங்களால் மாத்திரம்தான் பாதை விட்டு பாதை மாற வேண்டும், நகரப்புறங்களிலே கண்டிப்பாக இந்த ஒழுக்கத்தை நாங்கள் பேணிக்கொள்ள வேண்டும். அடுத்து திருத்தப்படக்கூடிய வாகனங்கள், திருத்தப்படக்கூடிய வாகனங்கள் சில வேளை முன்னால் போகலாம் அல்லது பின்னால் வரலாம், அந்த வாகனத்துக்கு முன்னாலும் பின்னாலும் செல்வதை தவிர்க்க வேண்டும். அதே போன்று பாதை விட்டு பாதை மாறும் போது தொலைபேசி பாவித்த நிலையிலே பாதை விட்டு பாதை மாறக்கூடாது. அடுத்ததாக பாதை விட்டு பாதை மாறுகின்ற போது, அதாவது ஹேண்ட்செட்டை அடித்த நிலைமையிலும் மாறக்கூடாது. அதே போன்று பாதை விட்டு பாதை மாறுகின்ற போது எங்களோடு இருக்கின்றவர்களோடு கதைத்துக் கொண்டும் பாதையை விட்டு பாதை மாறக்கூடாது. அதே போன்று குழந்தைகள் எங்களோடு கூட்டி சென்றால் குழந்தைகள் கையோடு பிடித்துக் கொள்ள வேண்டும். பாதை விட்டு பாதை மாறுவதற்கு பாதை விட்டு பாதை மாறுவதற்கு வருகின்ற போது கண்டிப்பாக எங்களுடைய குழந்தையை கையோடு பிடித்துக் கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, அப்படி இல்லை என்றால் சில வேளை எங்களுடைய சின்ன பிள்ளைகள் அவர்களுடைய வளர்ச்சி குறைவாகத்தான் இருக்கும், காலப்போக்கு அவர்கள் வளர்ந்து வருவார்கள், அவர்கள் ஒரு பக்கத்தை தான் பார்ப்பார்கள். எனவே ஒரு பக்கத்தை பார்த்து அவர் சென்று விடுவார்கள், ஒரு பக்கத்தால் வாகனம் வந்து சில வேளை அவருடைய உயிரை கூட இழக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். எனவே இதை நாங்கள் பேணிக் கொள்ள வேண்டும். அதே போன்று பாதசாரிகள் இன்னும் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான ஒழுக்கம், பயணங்கள் போது ஒரு இடத்துக்கு போய் சேர வேண்டியதற்காக வேண்டி மிதி பலகைகள்ல பயணம் செய்வதை முற்றாக தவிர்க்க வேண்டும். அறவர் ஒரு மனுஷியான தாமதிச்சு இன்னொரு வாகனத்துல வாங்க, ஆனா இடம் இல்லைன்னு சொல்லி ஒரு வாகனத்துல புட்போட்ல பயணம் செய்வதை முற்றாக தவிர்த்து கொள்ளும். அண்மையில நாங்க படித்த ஒரு செய்தான், ஒரு ரயில்ல பயணம் போனவங்க ஒரு மதில் உள்ள அவங்களோட தலை அடிபட்டு அப்படி அந்த இடத்துல இறந்து போன செய்தியை பத்திரிகை செய்தியாக படிப்போம். எனவே கண்ணியமானவர்களே, இப்படி இந்த ஒழுக்கங்களை பேணிக் கொண்டா நிச்சயமாக இந்த நாட்டில நடக்கக்கூடிய வீதி பத்துக்களை தடுக்கலாம், இல்லாமாக்கலாம் அல்லது குறைக்கலாம். எனவே எங்களுடைய கடமைகளை நாம் எல்லாரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். போக்குவரத்து சபையினால் தந்திருக்கின்ற சட்ட கோவைகளால் மாத்திரம் வீதி பத்தை தடுக்க முடியாது. ஒவ்வொருவரும் தத்தமது பொறுப்பை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு சாரதி சாரதிய பொறுப்பை உணர்ந்து கொள்ள வேண்டும். சாரதி ஒரு அமானிதம் உள்ளவர் என்பதை அவர் விளங்கிக் கொள்ள வேண்டும். சாரதிகள் மூலமாக பயணிகளுக்கு இடையூறுகள் ஏற்படக்கூடாது. அதே போன்று பயணம் போகின்ற நல்ல முறையில் பயணிகள் பயணத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று பாதசாரிகள் பயணங்களின் போது அந்த பாதையை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எனவே வல்லவன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா பயணங்களை நன்மைகள் நிறைந்த பயணங்களை ஆக்கி தருவானாக. யா அல்லாஹ், எந்தெந்த இடங்களுக்கு நாங்கள் பயணம் போனோமோ அந்த பயணங்கள் எல்லாம் நாளை வறுமையிலேயுடைய மீசானை நன்மையால் கனமாகக்கூடிய பயணங்கள் ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், பயணங்களிலே பாவங்கள் நடக்காமல் பாதுகாத்துருவாயாக. யா அல்லாஹ், பயணங்களை நன்மைகள் நிறைந்த பயணமாக்கி தருவாயாக, அருமான பயணமாக்கி தருவாயாக. யா அல்லாஹ், அந்த நாட்டிலே வீதி பத்துக்கள் அதிகமான மக்கள் இறந்து வருகிறார்கள். யா அல்லாஹ், இது வரக்கூடிய காலங்களில் அந்த உயிர்களை பாதுகாத்துருவாயாக. எத்தனையோ மக்கள் வீதி பத்துக்கள் آمين آمين وآخر دعوانا أن الحمد لله رب العالمين قل للكون وقل السلام عليكم ورحمة الله وبركاته மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும். كم فيك سرورا وسلاما وطمئنا.